குதுகை பண்பலையின் நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்மளுடைய தமிழகத்தோட தேசிய மரம் பனைமரம். பனைமரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளது அப்படிங்கிறதுனால நிறையா பேர் பனைமரத்தை வளர்க்குறதுல ஆர்வமாக இருந்துட்டுருக்காங்க. பனைமரத்திற்கும் நம்மளுடைய தமிழர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஆதி காலத்திலிருந்து இருந்துட்டுருக்கு, இது நிறையா பேருக்கு தெரியும். பனை இலக்கியங்கள் எல்லாமே பனை ஓலையில் தான் எழுதப்பட்டது. காகிதங்கள் கண்டுபிடிக்கிற வரை பனை ஓலைகளில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் அடுத்த தலைமுறையினருக்கு நகர்த்தப்பட்டது. பனை மரத்தில் ஏராளமான வகைகள் இருக்குங்க. ஆண் பனை, பெண் பனை, கூந்தப்பனை, தாலிப்பனை, குளுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈச்சம்பனை, ஈழப்பனை, சீமைப்பனை, ஆதம்பனை, திப்பிளிப்பனை, இடுக்குப்பனை அப்படின்னு 34 வகைகள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்துட்டுருக்கு. தமிழகத்தில் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி இந்த மாதிரி 9 மாவட்டங்களில் ஏறத்தாழ நிறைய பனைமரங்கள் இருந்துட்டுருக்கு. ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் பனைமரத்தோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிட்ருக்குங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பனைமரத்தை காக்கணும் அப்படின்னு நிறையா குழுக்கள்லாம் அமைச்சு நிறையா தன்னார்வலர்கள்லாம் சேர்ந்து பனை விதைப்பை மேற்கொண்டுட்ருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்த நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கையே இறைவன் பனை விதைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தலைமை காவலர் திரு மு சுதாகரன் அவர்கள் பனை விதைப்போம், பனை அழிவை தடுப்போம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நேயர்களுக்கு வணக்கம்.
என்னோட பேர் வந்து சுதாகரன். நான் காவல்துறையில் தலைமை காவலராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் வந்து இயற்கை இறைவன் பனை விதைப்பு குழுன்னுட்டு ஒரு குழு நடத்திட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் நண்பர்களையும் அந்த இயற்கை ஆர்வலர்களையும் ஒருங்கிணைத்து வாரம் ஒரு இயற்கை பணி அப்படின்னு சொல்லி பனை விதைப்பு முதன்மையாகவும், அதுக்கு பிறகு மரங்கள் நடுறது, பிளாஸ்டிக் இது பண்ணுறது, சரி பண்ணுறது, இந்த மாதிரி தூய்மை பணிகள், அந்த மாதிரி பணிகளை பனை விதைப்பையே முதன்மையாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். 1.5 வருஷமாக நம்ம அந்த வாரம் ஒரு இயற்கை பணி பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு 2016 இந்த பனை விதைப்புகளை வந்து நம்ம நண்பர்களோடு சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதன்மையாக பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் கொஞ்சம் பண்ணிகிட்ருந்தேன் நான் பணி செய்யும்போது. அதுக்கு பிறகு திண்டுக்கல்ல நண்பர் பொன்மணியோட அவர் தனியாக பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இயற்கை இறைவன் அந்த நேம்லேயே வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி வேற இடங்கள்லயும் பண்றதுக்கு நமக்கு ஆர்வலர்கள் இருந்தாங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து இதே பயணிக்கிறோம். வாரம் ஒரு இயற்கை பணி, ஒரு 2 மணி நேரம் ஒரு இயற்கைக்காண்டி வாரத்துல ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். பனையை பொறுத்தளவில் எல்லாமே பயனுள்ளதுதான். அதில் பயனற்றதுன்னு எந்த பொருளுமே கிடையாது. நம்ம முக்கியமாக பண்ணுறது வந்து குளங்கள், ஆற்றங்கரங்க கரைகள் மற்றும் கடற்கரைகள், இந்த 3 இடங்களில் தான் பொதுவாக பண்ணுறோம். பனையோட இது என்னென்னா, குளங்களில் நம்ம வைக்கும்போது அந்த சைடில் இருக்கிற அந்த ஓரங்களை வந்து இறுக பிடிச்சிக்கணும். அப்போ வந்து பெருவெள்ளங்கள்லாம் வரும்போது நீங்கள் வந்து உடைப்புகள் ஏற்படுங்க வாய்ப்பு குறைவாக இருக்குது. அதே மாதிரி அந்த குளங்களில் கரைகளை வைக்கும்போது அது நிலத்தடி நீரை வந்து, முக்கியமான காரணமே பனை வைப்பது வந்து நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயா நம்மளோரோட அந்த வழிகளில் போனோன்னு தான் அந்த பயணிக்கிறோம். அதுதான் உண்மைத்தன்மை. எப்படின்னா அந்த நிலத்தடி நீரை சேமித்து கொடுக்கும்போது நீர்மட்டம், நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த இடங்களில் விவசாயங்களும் செழிக்கிற மாதிரி இருக்கும். மேலும் வந்து இந்த ஆக்கிரமிப்புகளை தடுக்கும். எப்படின்னா இந்த குளங்களை ஆக்கிரமிக்கிறது, அதை வந்து இப்போ நம்ம சுற்றி பனைகள் நிற்கும் போது நம்ம வந்து 3 அடி 1 மீட்டர் 2 மீட்டர் அந்த கேப்பில் தான் வைப்போம். அப்போ அந்த சுற்றி நிற்கிறதுனால வேற ஒருத்தர் வந்து அதை ஆக்கிரமித்தாலும் அந்த குளம் அந்த இடங்கள் தெரிச்சிடும். இப்போ பனை சுற்றி நிற்கும் போது ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் இதை யாராவது ஆக்கிரமிச்சா கூட தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு அதுதான் இந்த 3 விஷயத்த தான், நிலத்தடி நீர், குளங்களோட கரைகளை பாதுகாக்கிறது, அடுத்தது அந்த ஆக்கிரமிப்புகளை தடுக்கிறது. இந்த 3 விஷயங்களுக்காண்டி தான் நாங்கள் முதன்மையா பனை முதன்மையா கொண்டு போயிட்டு இருக்கோம்.
ஐயா, இந்த பனை விதைப்பு அப்படிங்கிற விழிப்புணர்வை நீங்க எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் உங்களுடைய விழிப்புணர்வை செய்றீங்க, அந்த விழிப்புணர்வை எப்படி கடைபிடிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நாங்கள் வந்து இந்த வாரம் ஒரு இயற்கை பணிங்கிறது நம்ம வந்து வாட்ஸ்அப்பு சமூக வலைதளங்கள் மூலமாக யாருனாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது என்னென்னா, கல்லூரி மாணவர்கள் இந்த என்எஸ்எஸ் கேம்பு இந்த மாதிரி, அப்புறம் பள்ளி கல்லூரி பள்ளி என்எஸ்எஸ் கேம்பு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நாங்கள் வந்து போயிட்டு சொல்லி அந்த இயற்கை குறித்த விழிப்புணர்வை அந்த நம்ம நம்மாளர் ஐயாவோட வழியில் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவும் இடையிடையே ஒரு மாதத்துக்கு ஒரு ஒன்று அப்படிங்கிற முறையில் அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை உருவாக்கிட்டு
ஐயா, இப்போ நீங்கள் பனை விதைப்பு செய்கிறீங்க. சாதாரண ஒரு பனை விதைப்பு செய்யும் பொழுது அது எப்படி முளைச்சி வருது, அதற்கு உண்டான காலகட்டங்கள் எவ்வளவு காலத்துல அது வந்து அதனுடைய விதைப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கு, அதுக்கு உரம் பூச்சி மருந்து ஏதாவது போடணுமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நாங்க இயற்கை வச்சிருக்கதே பூச்சிக்கொல்லி ரசாயன உரங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத தான் வச்சிருக்கோம். பனைக்கு எந்த வித இதுவும் கிடையாது. நாங்க வந்து அந்த பருவத்துல கிடைக்கிற பருவத்துல அந்த விதைகள் கிடைக்கும் போது அந்த மரத்தடியில இருந்து வீணா போற அந்த விதைகளை வந்து நம்ம சேகரிச்சு அதை வந்து கடற்கரைகளோ ஆற்றுங்கரைகளோ குளத்தங்கரைகளோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பூச்சி மருந்தோ இல்லை தண்ணீரோ எதுவுமே நாங்கள் இது பண்ணுறது இல்லை. ஒரு டைம் தண்ணீர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மழையாக தான் அது முளைச்சி அதுவாகவே தான் வருது. அதுக்கு ஒரு 3 மாத காலங்கள் 4 மாத காலங்கள் டைம் எடுக்கும். அது ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லன்னா அந்த கிழங்கு தான் அந்த பருமம் அந்த ஆணிவராக வருது. அதனால அந்த கிழங்கு முடிஞ்சு 2 இலைகள் வெட்டினாலே அதுக்கு பிறகு அதோட வாழ்க்கையை அதுவே பார்த்துக்கலாம். நம்ம விதைக்கிற மட்டும் தான் நம்ம பணி. ஐயா நம்மால் ஒரு சொன்ன மாதிரி நம்ம மண்ணில் விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம் இல்லை என்றால் அது மண்ணிற்கு உரம், அந்த கான்செப்டில் தான் போயிட்டுருக்கோம். பனையில் வந்து யாழ் பனை இருக்குது, பெரும்பனை இருக்குது, அந்த நிறைய ஒரு 60 வகையான பனைகள் இருக்குது. அது வந்து நமக்கு ரகங்களை தனித்தனியாக பிரித்து பண்ண முடியாது. ஆண் பனைகள் தனியாக இருக்குது, பெண் பனைகள் இருக்குது, பெண் பனையிலேருந்து தான் விதைகள் வருது. இப்போ ஒரு 3 நம்ம ஐயாவோட இதுலேருந்தே கருத்துலேருந்தே சொல்லலாம். என்னென்னா ஒரு 3 விதைகள் உள்ள ஒரு பனையை எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு 2 ஆண் பனையும் ஒரு பெண் பனையும் வர வாய்ப்பு அதிகம். 2 விதைகள் உள்ள பனையை இதை எடுத்தோம்னா அதில் வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்குது. ஒரே ஒரு விதைகள் உள்ளதுன்னா ஒரே ஒரு பெண் பனை வரைக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அந்த இதுதான் நம்மளோட கான்செப்ட்.
ஐயா, இப்போ இந்த பனை விதைகள் அப்படிங்கிறப்ப இந்த பனை விதைகளை பொதுவாக நம்ம எந்தெந்த முறைகளை வந்து பாதுகாக்கலாம், அது ஒருவேளை பனை விதைகள் அப்படிங்கிறது ஏதாவது இயற்கை விஷயத்தின் காரணமாக கெட்டு போறதுக்காகவோ அல்லது பயனற்று போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குமா, அல்லது அதனுடைய பாதுகாப்பு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா, நாங்கள் வந்து பண்ணுறது வந்து இப்போ நம்ம நண்பர்களோட சேர்ந்து பண்ணுறது அந்தந்த காலத்தில் அந்த பனை பழம் விழும் காலங்கள் இருக்குது, அந்த காலத்தில் மட்டும் எடுத்து அதை வந்து ஒரு 2 மாதங்களுக்கு மேலே நாங்கள் வைக்கிறது இல்லை. அதை கொஞ்சம் காய வச்சு அதை தரமான ஒரு விதையாக எடுத்து கொண்டு பண்ணுறோம். ஆனால் முளைப்பு திறன் அதிகமாக இருக்கணும்னா நம்ம வந்து அப்படியே எடுத்து உடனே விதைக்கிறது தான் ரொம்ப, அந்த பழத்தில் இருக்கிற அந்த சாரோட தன்மை அந்த நீர்த்தன்மை இருக்கும் போதே அது முளைச்சிரும். நம்ம சும்மாவே ஒரு சாக்கில் ரெடி பண்ணி ஒரு கவனி சாக்கையும் ரெடி பண்ணி அதை கட்டி வச்சிருந்தாலே ஒரு 2 வாரத்தில் அது முளைக்காது. அந்த அளவுக்கு முளைப்பு தன்மை அதிகமாக இருக்குது. ஆடு மாடுகளும் வந்து அதிகமாக பனை வந்து கொஞ்சம் ஒரு மட்டத்துக்கு மேலே வந்த பிறகு ஆடு மாடுகளோட மேய்ச்சலும் கம்மியாக தான் இருக்கும். பனை வந்து ஒரு அழியாத பயிர், அது வந்து நீங்கள் எப்படி போட்டாலுமே எந்த விதத்தில் விதைச்சாலும் சும்மா அந்த மரத்தடியிலேயே கிடக்கிறத நம்ம வேற இடத்துல போடுறோம், அவ்வளவுதான். ஒரு 1.5 அடி குழுவையில போடுறோம். ரொம்ப மேல்மட்டத்துல போட்டிருந்தாலும் ஒண்ணுமே அது செய்யாது, அது அது பாட்டுக்கு முளைச்சிடும். அதுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் தேவையில்லை. அது நம்ம மனிதர்கள் தான் இயற்கைக்கு முதல் எதிரினே சொல்லலாம். மற்றபடி எந்த ஒரு இதுவுமே அது இயற்கையை அழிக்காது. அந்த பனையை சார்ந்த இதுல வந்து ஒண்ணுமே ஆகாது, அதுலெல்லாம் நம்பிக்கை இருக்கு.
ஐயா, இப்ப இந்த பனை விதைகள் அல்லது பனை மரங்கள் பொதுவா எந்த மண்ணுல ரொம்ப செழித்து வளரக்கூடியது, அதுக்கு ஏற்ற மண் வகைகள் என்னங்கய்யா?
நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராம்நாடு அந்த மாதிரி கடற்கரை ஏரியாவில் தான் நமக்கு வந்து அதிகமான பனையை சார்ந்த இது இருக்குது, தேரிமண் அந்த மாதிரி இடங்களில். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் அந்த முளைப்புத்தன்மை வந்து கம்மியாக இருக்குது. அது காரணங்கள்னு எனக்கு தெரியல. நாங்கள் விதைச்சி வர்றதுனால அந்த அனுபவத்தில் சொல்கிறோம். கடற்கரைகள் வந்து மேக்சிமம் நல்லபடியாக ஒரு முளைப்புத்தன்மையும் அதோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது.
ஐயா, இப்போ வேற வேற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளாண் மக்கள் இந்த பனை விதையை வந்து விதைக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி நீங்க அவங்களோட தொடர்பு இருக்கீங்க? அவங்களுக்கு விதைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்க எந்த மாதிரி அவங்களுக்கு உதவுறீங்க ஐயா?
ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து நமக்கு இப்போ திருநெல்வேலியிலிருந்து பனைகள் நம்ம வாங்கிடுறோம். அதே மாதிரி நம்ம சேகரித்து அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த பக்கத்து மாவட்டங்களுக்கு தொடர்ச்சி எல்லா மாவட்டங்களும் பண்ணலாம். அது ஒன்று ஒரு பெரிய இதுன்னு நம்ம எடுக்க வேண்டாம். அதுக்கான சிரமங்கள் எடுக்கிறது நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கணும், அதுதான் முக்கியமாக தவிர. நண்பர்கள் இயற்கை சார்ந்த ஆர்வலர்களும் இயற்கை பணியாளர்களும் ஏகப்பட்டு பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு லிங்க்கு கிடைக்கும், ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துருக்காங்க. அந்த ஒருங்கிணைக்கிற ஆள் தான் இல்லாமல் இருக்கிறாங்க. அதை நம்ம ஐயா நம்மளோட அருமையான பாடங்களை அருமையான வழிகளையும் காட்டிட்டு போயிருக்காங்க. அவரோட பணியில் நாங்கள் பணியிட்டு இருக்கோம். நம்ம நண்பர்கள் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கியமாக நாங்கள் எங்கள் கூடல பயணிக்கிறவங்க வந்து வாரம் வாரம் கரெக்டாக வந்து காலையில் 6:30 ஆரம்பிக்கும், ஒரு 8-8 இவ்வளோ நாங்கள் முடிச்சிருவோம். இதே மாதிரி தான் திண்டுக்கல்ல பண்ணுறாங்க, அதே மாதிரி சென்னையிலையும் பண்ணுறதுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமானவங்கன்னா இந்த நம்ம அலெக்ஸ் கண்ணன் அப்படின்ட்டு மற்றும் நிறைய பேர் அவங்களா தன்னார்வலராக வந்து ராஜாஜி இவங்க எல்லாம் வந்து எங்களோட தொடர்ந்து ஒரு 1.5 வருஷமா பயணிச்சுட்டே இருக்கிறோம், சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம்.
ஐயா, இப்போ இந்த விவசாயிகள்கிட்ட இந்த பனை விதைப்பு அப்படிங்கிற இந்த தகவலை கொண்டு போகும் பொழுது அவங்கள்ட்ட என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்குது? அவங்க என்ன மாதிரி இந்த பனை விதைப்பு அப்படிங்கிற திட்டத்தை எதிர்பார்க்கறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் இவங்க தென்னை விவசாயிகள் மட்டும்தான் அதிகமாக இருக்கிறாங்க. வாழை, தென்னை இந்த மாதிரி விவசாயிகள், நெல் விவசாயிகள். நம்ம வந்து எடுத்துட்டு போறதே பனை விதைப்பை பற்றி எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க வந்து அதை வந்து ஒரு ஆர்வமா எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரியுது. நாங்க வந்து ஒரு பார்வதிபுரம் பக்கத்துல ஒரு விவசாயி பார்க்கும்போது அவர் வந்து நீங்க ஓடை ஓரமா கால்வாய் ஓரமா விதைக்கிறதுனால என்ன பயன் நீட்டு நம்மள்ட்ட கேட்கும்போது நம்மளும் அவர்கிட்ட சொல்றோம், அவரும் நாங்க பூச்சிக்கொல்லி எல்லாம் பயன்படுத்தாத ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால பொதுமக்கள்கிட்ட நாங்க வந்து சீக்கிரமா அணுகிற மாதிரியும் இருக்குது. எல்லா நல்ல சப்போர்ட்டிங் இருக்குது, அதனால எந்த ஒரு குறைபாடும் இல்லை. வெளிநாட்டுல இருக்கிறவங்க, ஆர்மியில இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்க லீவுக்கு வரும்போது கூட நம்ம கூட சேர்ந்து பனை விதைக்கிறாங்க. பனை விதைப்பு நம்ம முதன்மையா பண்றது இந்த மாதிரி காரணங்களாலையும் நம்மளோட அந்த பராமரிப்பு கம்மியான ஒரு இதனாலையும் அந்த நிகழ்வுகளை செய்துட்டே இருக்கிறோம். அதே மாதிரி விவசாயிகள் வந்து மேக்சிமம் நம்மளோட தொடர்புகளை வந்து எதிர்பார்க்குறாங்க. நம்ம இப்படி இந்த இடங்கள்லாம் பண்ணும்போது எல்லாருமே வந்து நம்ம உடல உதவியும் பண்றாங்க. அந்தந்த ஊர்கள் எல்லாம் கண்டிப்பா உதவி பண்றாங்க.
ஐயா, இப்ப ஒரு செழிப்பான ஒரு பனை மரம் எத்தனை வருடங்களுக்கு அதனுடைய பலனை நமக்கு அளிக்கும், அதனுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் எப்படிங்க ஐயா இருக்கும்?
நம்மளோட தொடர்ச்சியான செயல்பாடுனா அவங்களுக்கு ஒரு 18 வருஷம் கிட்டத்தட்ட 16-20 வருஷத்துக்குள்ளார நம்மளோட அந்த பயன் தர ஆரம்பிச்சிடும், நொங்கி தர ஆரம்பிச்சிடும், பதநீர் தர ஆரம்பிச்சிடும். இது வந்து எல்லா மரத்துக்கும் பொருந்தும். நம்ம பனையை சார்ந்த ஆண் பனையா இருக்கட்டும், அது பெண் பனையா இருந்தாலும் அதே பருவத்திற்கும் நமக்கு வந்து பயன் தர ஆரம்பிச்சிடும். ஆனா பயன் தான் நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம். அதற்கான செயல்முறைகளும் அதுக்கான ஒத்துழைப்பும் நம்மளோட இதுல வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே, பனை தொழிலாளர்களே ரொம்ப குறைவா இருக்காங்க. கருப்பட்டி அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம அதிகமா பயன்படுத்தும் போது நம்ம உடல் அளவிலையும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தையும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பனை அதுல இருக்கிற எல்லா சத்துமே நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம தலைமுறைகளுக்கும் கண்டிப்பா கிடைக்கணும். ஏன்னா அதுல வந்து ரசாயனங்களோ இல்ல பூச்சி மருந்துகளோ கலக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறவு. அந்த பனைக்கு நம்ம பயன்படுத்துறது இல்லை அதிகமா. அந்த நொங்குகள் தரும், நம்ம நொங்கு எங்கிருந்தெல்லாம் எடுக்கிறோமோ அதெல்லாமே பெண் பனை. நுங்கு இல்லாம வெறும் அழகு மட்டுமே இருக்கும். ஆனா அதுல இருந்து நம்ம பதினேறு எடுக்கலாம், ரெண்டு பனையிலயுமே பதினேறு எடுக்கலாம். ஆனா பெண் பனை மட்டும்தான் நுங்கி விடுது, அதுல இருந்தே நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம அந்த அந்த லாஸ்ட் டைம் தான் தெரியும், ஒரு 18 வருஷத்துல அது என்ன வெளியில வருதோ. இப்ப வாழை எப்படி கொலை போடுறதோ அதே மாதிரிதான் அந்த பனைகள் வந்து அதோட பருவத்தை அடையும் போது மட்டும்தான் அது ஆண் பனியா பெண் பனியான்னு கண்டுபிடிக்கும். 17 வந்து நம்ம இப்ப சுண்ணாம்பு கலக்கும் போது அதனோட கால்சியம் இது இருக்குது, அந்த குழந்தைகளுக்கு கூட அதை வந்து பயன்படுத்துற அளவுக்கு எளிமையான ஒரு பால் மாதிரி இருக்குது. எல்லா விதமான சத்துக்கள், இரும்பு சத்துக்கள், எல்லா சத்துக்களுமே அந்த 17 ஒரு ஊக்கமும் நம்மளோட ஆரோக்கியமும் அந்த உடம்புக்கு தேவையான சக்தியும் அது பண்ணிட்டு இருக்கு. 17 வந்து முழுக்க முழுக்க ஆரோக்கியமான ஒரு பானம், எல்லாருமே அதை வந்து கண்டிப்பா பருகணும். அதுல வந்து கலப்படங்களையும் இப்போ சொல்றாங்க அந்த அளவுக்கு இல்லை, நேரடியாகவே நம்ம விவசாயிகள் வந்து பனை தொழிலாளர்கள் வந்து கொடுக்குறாங்க. அந்த இடங்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்குது, சில இடங்கள்ல கிடைக்கல. எங்களுக்கு இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் ரொம்ப குறைவா தான் கிடைக்குது. தரமா கிடைக்கும் போது எல்லாருமே வாங்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க. மற்றபடி அதை வந்து விரும்பி சாப்பிடணும் அப்படிங்கிற மக்களோட ஆர்வம் நிறைய தான் இருக்குது. ஆனா விலையும் அதே மாதிரி எளிமையா கிடைக்கிற வகையில இல்லை. எல்லா இடங்களிலும் அது கிடைக்கிறதுக்கும் அதோட பயன்பாடுகளும் அதே மாதிரி நீங்க சொல்லணும்னா பனை தொழிலாளர்களோட எண்ணிக்கை ரொம்ப 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 குறைவா இருக்குது. வேற மாவட்டங்கள்ல அதிகமா இருக்குது பனையோட இது, பனையும் அதிகமா இருக்குது, அது பனை தொழிலாளர்களும் அதிகமா இருக்காங்க. மற்ற மாவட்டங்கள்ல எல்லாம் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. இது வந்து ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் வேணும்னா கண்டிப்பா அதிகமான பதநீர் பயன்பாடு கண்டிப்பா வேணும், தரமான பதநீர் பயன்பாடு கண்டிப்பா வேணும். அது எப்படின்னா நீங்க குடிக்கும் போதே சரி, அதுல சீனி சக்கரை பாகா இல்லைன்னா அது உண்மையான பதநீரா அப்படிங்கிறத வந்து நம்ம சுவையில தான் எடுக்க முடியும். மற்றபடி அதில் வந்து கலப்படங்கள்லாம் நிறைய இடங்களில் இருக்குது. நம்ம நேரடியாக ஒரு நம்ம நம்பகமான ஒரு பனை தொழிலாளரை அணுகி அந்த அவங்கள்ட்ட இருந்தே நம்ம கொள்முதல் பண்ணால் தான் மட்டுமே அதை கம்மி பண்ண முடியும். நேரடி கொள்முதல் தான் சிறந்த முறையாக இருக்கும். இது நம்ம பகுதியில் பழைய முறையில் தான் ஏறிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து அந்த தலைநகரை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற இடங்கள்ல வந்து இப்போ இந்த கருவி மிஷின் வச்சு கூட பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் வந்து அதுக்கான எளிமையான முறைகளும் வேணும். ஆனால் பனைமரம் ஏறுறதே ஒரு சவாலான ஒரு வேலை தான். அதில் வந்து எங்க அப்பா கூட பனை தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு இருக்கிற அந்த கல்லுக்கு தடைங்கிற ஒரு இதில் வந்த பிறகு அவங்க வந்து வெளியில வந்து கட்டட தொழிலுக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த மாதிரி ஏன்னா அதோட மதிப்பும் மரியாதையுமே கம்மியா இருந்த காலகட்டங்கள்னால அதனாலேயே நிறைய பேர் பனை தொழிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. அந்த பனை தொழிலிருந்து வெளியில அவங்களுக்கான அந்த அங்கீகாரமும் இல்லை, அவங்களுக்கான அந்த அது அவரோட நலம் சார்ந்த எதுவுமே இல்லாத காரணத்தினாலே அதோட விலைவாசியும் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதிகமா இருக்குது, கருப்பட்டியோட விலையோ எல்லாமே அதிகமா இருக்கு. ஆனா தொழிலாளர்கள் கம்மியா இருக்காங்க, தொழிலாளர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அதனாலே பனை பொருளோட தாக்கம் வந்து கம்மியா இருக்குது, நமக்கு வரத்தும் கம்மியா இருக்குது, அந்த விலையும் அதிகமா இருக்குது. எல்லா இடங்களிலும் அந்த பனை சார்ந்த தொழிலாளர்களும் அதோட இதுவும் கண்டிப்பா இருக்கணும், இருந்தா நல்லா இருக்கும். அவன் இந்த மாதிரி வெளியில வர்றதுனாலே சில சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. நம்ம பனை தரமான உடலுக்கு ஆரோக்கியமான பதினேழு கற்பட்டி கற்கண்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும்.
இப்ப பனையிலிருந்து பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய என்னென்ன மாதிரியான பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்போ நம்ம ராம்நாடு அந்த ஏரியால பார்க்கலாம், வேலையே அவங்க பனை மட்டத்தில இருந்தா செஞ்சுப்பாங்க. தற்சார்பு வாழ்க்கையில முக்கியமான பொருளா வந்து பனை தான் கேக்குது. பிளாஸ்டிக்கு சீன பிளாஸ்டிக்கோட விளையாட்டு பொருட்கள் வரைக்கும் முன்னாடி எல்லாருமே அதில் இருக்கிற அந்த கொட்டாம்பெட்டின்னு சொல்லுவாங்க, அந்த பெட்டி அந்த கிழக்கு அந்த மாதிரி எல்லாமே பனை சார்ந்த பொருட்களே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சாப்பாடுக்கு அந்த சமையல் சார்ந்த இதுக்கெல்லாம் தோண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, பாய் பனை பாய் வச்சுருப்பாங்க. அந்த திருமண நிகழ்வுகள் எல்லாம் அதிகமான பனை பொருட்கள் தான் பயன்படுத்தி இருந்தாங்க. இப்போ அதோட சார்ந்த நமக்கு பயிற்சியும் கிடையாது, அதை முன்னெடுத்து இது பண்ணுற மாதிரியும் இல்லை. அதுக்கான கல்லூரிகளும் அந்த மாதிரி இல்லை. நம்ம பனை சார்ந்த இன்ஸ்டியூட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராம்நாடு இந்த மாதிரி பனை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற மாவட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு பனை சார்ந்த கருப்பட்டி தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், கருப்பட்டியோட பயன்பாடு இந்த பதநீர் கற்கண்டு இந்த மாதிரி இதுகளும் இருக்கட்டும், கொள்முதல் நிலையங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பனை பொருட்கள் ஓலை பனை ஓலையிலிருந்து எடுக்கிற பெட்டி, பாய், அந்த தோண்டி இந்த மாதிரி முரம் இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே வரைக்கான தொழிற்சாலைகள் சுய தொழில்கள் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான பயன்பாடு இருக்கும்.
ஐயா, இப்ப பனை அப்படின்னு சொல்ல போனா நம்மளுடைய எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது நொங்கு அப்படிங்கிறது. இந்த நொங்குனுடைய என்னென்ன மாதிரியான சத்துக்கள் அந்த நொங்குல இருக்கு, அது நிறைய இடங்கள்ல சுவைகள்லாம் வேறுபடுது, அதனுடைய அதை பத்திய சிறப்பு தகவல்கள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க ஐயா.
நொங்கு வந்து பொதுவாகவே நமக்கு வந்து அந்த உடல் சூட்டை குறைக்கிறது, அது ஒரு அருமையான ஒரு இது. அதில் இப்போதெல்லாம் நம்ம கலப்படங்கள்லாம் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இது ரூபாய் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து ஏன்னா நம்ம ஏறுறக்கே ஆள் இல்லை, அந்த பனை தொழிலாளர்கள் ஏறி வெட்டுறதுக்கே அதுக்கான சிரமம் இருக்கிறதுனால கண்டிப்பாக விலை அதிகமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் வியாபாரிகளுக்கு தான் அது லாபமாக இருக்குது, பனை தொழிலாளர்களுக்கு அது வந்து லாபம் இல்லாமல் தான் இருக்குது. அவங்கள்ட்ட வந்து நொங்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இது இயற்கையாக தந்த கொடையினி தான் சொல்லணும். நொங்கோட பயன்பாடு கண்டிப்பாக நிறையா இருக்கணும், கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையும் எல்லாருமே அதிகமாக விரும்பி சாப்பிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகளை யூஸ் பண்ணி வர்ற அந்த குளிர்பானங்களை தவிர்த்து கண்டிப்பாக நொங்கு இளநீர் பற்றிய இதை வந்து நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பாக தமிழர்கள் கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிட்றாங்க. அது எளிமையான முறை கிடைக்கும் போது கண்டிப்பாக சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த நாகரிக மாற்றங்கள்னால தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய பண்பாடுகளையும் மறந்து மற்ற ரசாயன குளிர்பானங்களை குடிச்சிட்டு இருக்கோம்.
ஐயா, இந்த பனை விதைப்பு தவிர வேற என்ன மாதிரியான விவசாயங்களை உங்களுடைய பகுதியில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஐயா?
நாங்கள் வந்து இல்லை முதன்மை நாங்கள் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஐயா நம்மளோட இதில் வந்து நம்ம விதைத்து கொண்டே இருப்போம். முளைத்தால் மரம் முளைக்கலைன்னா அது மண்ணிற்கு உரம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நாங்கள் வந்து பனை பொருளில் தான் முதன்மையாக விதைச்சிட்டு இருக்கோம். பனை சார்ந்த முழுக்க முழுக்க பனை தான் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற நேரங்களில் அதோட ஊடே தான் நாங்கள் வந்து மரங்கள் நடுறது, நிழல் தரும் மரங்கள், பழம் தரும் மரங்களை நட்டு பாதுகாத்துட்டு இருக்கோம். அடுத்தபடி இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு பிறகான இதை பண்ணிகிட்ருக்கோம். அதை தூய்மை பண்ணுறது இந்த கடற்கரைகளில் அந்த மாதிரி இதுவும் பண்ணுறோம். வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் உங்களால் நம்மளால் இயற்கைக்கு உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். எல்லா மற்ற உயிரினங்களும் இயற்கையோடு இணைந்து அழகாக பயணிக்கிறது நம்ம மனிதர்களை தவிர, நம்ம இயற்கையோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிறக்காண்டியே நாங்கள் ஒரு வாரத்தில் 2 மணி நேரமாவது நம்மளால் ஒதுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை ஒரு இதை முன்னெடுத்து தொடர்ந்து பயணித்துட்டு இருக்கோம்.
மிக ஒரு அருமையான ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க. இயற்கையில இந்த பனை விதைப்பினுடைய செயல்பாடுகள், பனையின என்னென்ன மாதிரியான நன்மைகள் பொதுமக்களுக்கு கிடைக்குது, இந்த பனை விதைப்பு அதனால மண்ணுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி ஐயா, நன்றி.
நேயர்களே, இதுவரை பனை விதைப்பு குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கையே இறைவன் பனை விதைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தலைமை காவலர் திரு மு சுதாகரன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8007775 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.